வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது உக்குண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு புளியர்கோன்பு பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பரம் பார்வதி பதை அருள் வடிவாகிய கடம்பவனேஸ்வரருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவதருமோத்திரம் சிவதருமோத்திரத்திலே சிவஞான யோக இயல் என்னும் பொருள் பற்றி பேச மேற்கொள்கின்றேன். சமயங்கள் எண்ணில்லாத சமயங்கள். ஈசல் தோன்றுவது போல அப்பப்ப பல சமயங்கள் தோன்றி தோன்றி மறைகின்றன. ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு காலத்திலே உண்டாக்கப்பட்டன, மனிதர்களாலே உண்டாக்கப்பட்டன. சைவ சமயம் மனிதர்களால உண்டாக்கப்பட்டதல்ல, கடவுளாலே உண்டாக்கப்பட்டது. சைவ சமயம் எந்த காலத்துல தோன்றியதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. சங்க இலக்கியங்கள், அதுக்கு முன்னால் இருக்கின்ற இலக்கியங்கள், கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், எல்லா இலக்கியங்களையும் பார்த்தோம்னா சைவ சமயம் உண்டு. சிவபெருமானை பற்றிய குறிப்புகள், சைவ சமய குறிப்புகள் வருகின்றன. இந்த காலத்தில் தான் தோன்றியதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. மகாவீரர் தோன்றினதுக்கு அப்புறம்தான் சமண சமயம், இயேசு கிறிஸ்து தோன்றினதுக்கு அப்புறம்தான் கிறித்துவ சமயம், முகமது நபி வந்ததுக்கு அப்புறம்தான் இஸ்லாமிய சமயம். இப்படி ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொருத்தரால ஒவ்வொரு மனிதனால தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் சைவ சமயம் இவர்களால தான் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கிடையாது, ஆதியிலிருந்து உண்டு. அதுக்கு அனாதி சைவம் பேர். சிவபெருமானுக்கு அனாதின்னு பேர், ஆதி இல்லாதவர். சிவம் எப்போ உண்டோ அப்பவே சைவம் உண்டு. அப்படி தோன்றிய சமயங்கள் எண்ணில்லாத சமயங்கள். சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது என்பார் தாயுமானவர். சமய கோடிங்கிறார், ஒன்றா இரண்டா எத்தனையோ சமயங்கள் வந்து போய், அந்த சமயங்கள் எல்லாம் உண்மை பொருளை உணராமல் பதி எது, பாசம் எது, உயிர் எது என்ற முப்பொருள் உண்மைகளை ஆராயாமல், இதுதான் முத்தி என்ற உண்மையை அறியாமல் வீணே புலம்பிக் கொண்டிருக்கின்றன. புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார். அவன் அவன் இஷ்டப்படி கருத்தை சொல்றான், தன்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ வாய்க்கு வந்தபடி கருத்தை சொல்லுவான். இது உண்மையை உணராமல் சைவ சமயம் ஒன்றுதான், இதுதான் உயிர், இதுதான் கடவுள், இதுதான் பாசம்னு விளக்கி சொல்லுகிறேன். அப்படி தோன்றிய சமயங்கள்ல மாயாவாதம்னு ஒரு சமயம், மாயாவாதம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளும் உயிரும் ஒன்றுதான், பேதம் இல்லை. வானத்துல நிலா தெரிகிறது, தண்ணீர்ல நிலா தெரிகிறது. அது மாதிரி கடவுள் வந்து மேல இருக்கிறார், உயிர்களும் அவருடைய நிழல் தான், சுரூபந்தான் என்று சொல்லுகின்றது. சைவ சமயம் கடவுள் வேறு உயிர் வேறுன்னு சொல்லுது. இப்ப வானத்துல இருக்கிற நிலாவும் தண்ணீர்ல இருக்கிற நிலாவும் ஒன்னா? இது வேற அது வேற, இதனுடைய தன்மை வேறு அதனுடைய தன்மை. மரம் வேறு நிழல் வேறு, மரமும் நிழலும் ஒன்றாகுமா? ஒன்றாகாது. அதுபோல கடவுள் வேறு உயிர் வேறு, உலகம் வேறு உயிர் வேறு. இதை சொல்லுவதுதான் சைவ சித்தாந்தம். இப்ப நமக்கு உடம்பு தனியா தெரியுது, உயிர் தனியா தெரியுது, அதுல சந்தேகம் இல்லையே, நல்லா தெரியும். உடம்பு உயிர் இயக்க உடம்பு இயங்குகிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா புரியும். வண்டி மாடு ஓட்டுகின்ற ஆள், இது எல்லாருக்கும் தெரியும். வண்டி என்பதுதான் இந்த உடம்பு, இதுக்கு அறிவு இல்லாதது, ஜடம். வண்டியில இருக்கிற மாடு தான் ஆன்மா, உயிர். அதுக்கு அறிவு உண்டு, மாட்டுக்கு அறிவு உண்டா இல்லையா? உண்டு. ஒரு குறிப்பிட்ட அறிவு தான், ஐந்து அறிவு. அறிவுள்ள மாடு அறிவில்லாத வண்டியில தானே போய் நுழையாது, அறிவில்லாத வண்டி தானே மாட்டு மேல போய் உட்காராது. இது ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், புரியுதுங்களா? வண்டி தானா போய் மாட்டு மேல உட்காராது, மாடு தானா போய் வண்டியில நுழையாது. ரெண்டையும் பூட்டுவதற்கு ஒரு ஆள் வேணும், ஓட்டுவதற்கு ஒரு ஆள் வேணும், அவன் தான் கடவுள். வண்டி ஓட்டுகின்றவன் தான் கடவுள். இந்த உயிரும் உடம்பும் தனித்தனி, ரெண்டும் ஒன்னா சேராது. உயிரையும் உடம்பையும் நம்மால சேர்க்கவோ பிரிக்கவோ முடியாது. இப்ப உயிர் பிரிஞ்சு போகுது, திரும்ப சேர்க்க முடியுதா? கொண்டு வந்து கூட்ட முடியுதா? எத்தனை மருத்துவர் அமெரிக்கா டாக்டரா இருந்தாலும் பிரிஞ்சு போன உயிரை கொண்டு வந்து சேர்க்க முடியுதுமா? முடியாது. அப்ப பிரிக்கிற ஒருத்தன் சேர்க்கிற ஒருத்தன் இருக்கான், அவன் தான் கடவுள். இந்த சித்தாந்தத்தை சொல்லுவது சைவ சித்தாந்தம். உயிர் வேறு, உலகம் வேறு, கடவுள் வேறு. இதை தெளிவாக சொல்லக்கூடியது நம்ம சைவ சித்தாந்தம் ஒன்று தான். மற்ற எல்லா மதங்களும் அது ஒன்று இது ஒன்றுன்னு போட்டு குழப்பிட்டு கிடப்பான். அதில் இந்த மாயாவாதம் என்ன சொல்லுதுன்னா, அத்துவிதம் என்னும் சொல் முன்முறையில் ஆயிக, அத்துவயம் என்னும் சொல்லும் அம்முறையில் ஆயிக, முத்தன் இணையற்ற ஒருவன் என்று மொழி வேதத்து, அத்தம் அறியார் அமலன் ஆவி விமலம் ஆவி மலம் என்பார். அத்துவிதம்னு ஒரு சொல்லு வேதத்தில் உண்டு. அத்விதம், துவிதம்னா ரெண்டு, அத்விதம்னா ஒன்று. கடவுளும் உயிரும் இரண்டு பொருள்கள், தனித்தனி பொருள்கள். இந்த உண்மையை முதல்ல ஆராய வேண்டும். கடவுள் வேறு, உயிர் வேறு அப்படிங்கிற. அத்துவயம் அப்படின்னா கடவுள் ஒரே பொருள் தான், வேற பொருள் கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான். அத்துவயம்னா இரண்டாவது பொருள் இல்லை, அவனுக்கு சமமான பொருள் ஒருத்தன் தான். முத்தன் இணையற்ற ஒருவன் என்று மொழி வேதத்து. அந்த கடவுளுக்கு சிவபெருமானுக்கு ஒரு பேர் ஆறுமுக நாவலர் எழுதும் போது முதல்ல தான் எழுதுவார், அனாதி முத்த சித்துருவாகிய சிவபெருமான். அனாதி முத்த சித்துரு, அனாதின்னா ஆதி இல்லாதவன், முத்தன் அப்படின்னா இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்க பெற்றவன். நமக்கு இயல்பாகவே பாசம் உண்டு, அழுக்கு தினந்தோறும் தேக்க தேக்க வந்துகிட்டே தான் இருக்கு. நேற்று குளிச்சமே அப்படின்னா இன்னைக்கு குளிக்க வேண்டியதில்லையா? கண்டிப்பாக குளிச்சேகம். அதுபோல உயிரிலையும் அழுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அந்த உயிருக்கு அழுக்கு உண்டு, கடவுளுக்கு அந்த அழுக்கு கிடையாது. அதுதான் பாசம். இயல்பாகவே முத்தி பெற்றவன், முத்தி நிலையில் இருப்பவன், அனாதி முத்தன். அவன் எப்படிப்பட்டவன்னா ஒருவனாக இருக்கிறான். ஒருவன்னா தனக்கு சமானம் இல்லாத பொருளாக இருக்கின்றான். கடவுளுக்கு யாரும் இவர் தான் உவமைன்னு சொல்லி முடியாது. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்பது திருவாசகம். ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி, மாணிக்கம்தான் உதாரணம். வேற ரத்தினங்களை உதாரணம் சொல்ல முடியாது. தங்கத்துக்கு ஈடான இன்னொரு உலோகம் சொல்ல முடியுமா உதாரணமா? இது வந்து தங்கத்துக்கு சமமானதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சூரியனுக்கு நிகரான இன்னொரு ஒளி பொருளை சொல்ல முடியுமா? முடியாது. இது வந்து கதிரவனுக்கு இணையான ஒளி தரும்னு எதையாவது சொல்ல முடியுமா? கதிரவனுக்கு கதிரவன் தான். அப்படி சிவபெருமானுக்கு உதாரணம் யாருன்னா சிவபெருமான் தான், வேற யாரும் சமானம் சொல்ல முடியாது. மாணிக்க வாசகர் சொல்றார், என்னையப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்து அலைந்தேன், என்னையப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்து அலைந்தேன், மின்னையொப்பாய் விட்டுடுதி கண்டாய் உவமிக்கின் மெய்யே உன்னையொப்பாய், மண்ணு உத்தர கோசமங்கை கரசே அன்னையொப்பாய், எனக்கு அத்தனொப்பாய் என் அரும்பொருளே. உவமைக்கின் ஒரு உவமையை தேடணும். கடவுளுக்கு ஒரு உவமை சொல்ல வேண்டுமானால் கடவுள் தான் உவமை. தாய்க்கு யார் உவமை சொல்ல முடியும்? தாய் தான். அவங்களுக்கு சமானமா இன்னொருத்தர் யாராவது சொல்ல முடியுமா? அதான் அடுத்த வரியை சொல்றாரு, அன்னையொப்பாய் எனக்கு அத்தனொப்பாய். ஒரு நண்பர் போனா இன்னொரு நண்பர் வரலாம். குழந்தை ஒரு பையன் பார்க்கலனா இன்னொரு பையன் பார்த்துக்குவான். சில பேர் ரெண்டு சம்சாரம் இருந்தா ஒரு மனைவி இல்லைன்னா இன்னொரு மனைவி பார்த்து. அம்மா வந்து ஒரு அம்மா தான், அப்பா ஒரு அப்பா. அவங்களுக்கு ஈடு இணையா இன்னொருத்தர் சொல்ல முடியாது உலகத்துல. உவமிக்கின் உன்னையொப்பாய் மண்ணு உத்தர கோசமங்கை கரசி அன்னையொப்பாய், எனக்கு அத்தனொப்பாய் என் அரும் பொருளே. அப்படி சமானம் இல்லாதவர் சிவபெருமான். யாராலும் சமானம் கூற முடியாத பரம்பொருள் நம்முடைய கடவுளாகிய சிவபெருமான். அப்படிப்பட்ட பரம்பொருளை உயிர்களோடு ஒன்றாக கருதுவது பெரிய பாவம். உயிரும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்றது பெரிய பாவம். அந்த ஏகான்மவாதம் மாயாவாதம் அப்படிதான் சொல்றான். அதன் பிறகு, பார்த்திபனும் ஏவல் வினை பற்றினரும் வாழ்வும் தீர்த்து அரசன் ஏவல் இடர் சேருனரும் ஒன்றோ, வார்த்த உடலோ அறிவன் ஆறுயிர் அனைத்தும் மூர்த்தம் அவன் மூர்த்தி என ஓர்க அரும்மோகம். உடல் வேறு, உயிர் வேறு. அரசனுடைய ஏவலினாலே மக்கள் எல்லாம் வாழ்கின்றார்கள். அரசன் செய்விக்க ஏவலர்கள் செய்கின்றார்கள். இந்த மண்டபத்தை கட்டுங்கள், இந்த தார் சாலையை அமைத்து விடுங்கள், இந்த பூங்காவை சீரமைப்பு செய்யுங்கள். அரசன் செய்யல, ஏவலர்கள் செய்கின்றார்கள். அதனால அரசர்களும் ஏவலர்களும் ஒன்னான்னா கிடையாது, இவங்க வேற அவங்க வேற. அதுபோல உலகம் வேற, இவங்க வேற. அவன் இயக்குகின்றான் கடவுள், இவங்க இயங்குகின்றார்கள். இயங்குகின்ற இரவி திங்கள், இவங்கெல்லாம் இயங்குகின்ற பொருள்கள். எது போல? வண்டி மாடுகளைப் போல. இயக்குபவன் கடவுள், கர்த்தான் பேர். கர்த்தன், கர்த்தன்னா உரிமை உடையவன், இயக்குபவன். ஆன்மாக்கள் எல்லாம் அவனுடைய சொரூபமாக விளங்குகின்றன. எல்லா ஆன்மாக்களும் உடல் ஊடல் இருவருக்கு ஒழிய உண்டுகொள் ஒருத்தர்க்கு ஏடனையும் ஏவல் எழுவாயும் இயல் நூலும் மூடர் உணரார் மலைவும் முன்னோடு பின் இன்னும் தேடுவார் சிவன் தன்னையும் ஆதரவு செய்து. இது எப்படின்னா, இரண்டு பேர் சண்டை போடுறேன்னா ரெண்டு பேர் சேர்ந்துதான் சண்டை போட முடியும். ஒருத்தனா சண்டை போட்டுக்க முடியாது. ஒரு ரூம்ல உட்காந்துட்டு அம்பாட்ட சண்டை போட்டான், அது ஆகாது. ஊடல்னா ரெண்டு பேர்த்துக்கு இடையில வரக்கூடியது. சண்டை என்பது இருவருக்கு இடையே ஏற்படும். தனியே இருக்கின்ற ஒருவர் தம்மோடு சண்டையிடுவதில்லை. இன்னொருவர் கொள்ளுகின்ற விருப்பம் வா போ என ஒருவரை ஒருவரை ஏவுதல். ஏவுவானாகிய கருத்தா இல்லாமல் அமையாது. அதே போல தொழில்கள், அவர் தண்ணீர் எடுங்கன்னு சொல்ற, ஒரு டம்ளர் தண்ணீர் எடுங்க. இப்ப இந்த தொழில் நடக்குது, அவர் தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார். சொல்லுபவன் இல்லாமல் அந்த வேலை நடக்காது. கருத்தா இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. அதனால அவனுக்கு காரணன் ஒரு பேர். காரணம்னா எல்லா பொருளுக்கும் அவன் காரணனாக இருக்கின்றான். காரணம் இல்லாமல் காரியம் நிகழாது. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உண்டு. நெருப்பு இல்லாமல் புகையாது. நெருப்புக்கு என்ன, புகைக்கு என்ன காரணம்? நெருப்பு. அப்படி இந்த உலகம் இயங்குவதற்கு காரணம் சிவபெருமான், அந்த காரண பொருளாக இருக்கின்றான். இந்த உண்மையை உணராமல் இந்த மாயாவாதிகள் எல்லாம் ஒன்று என்று கூறுவார்கள். கடவுள் எல்லாம் தான் ஒன்று அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கப்புறம் ஏன் கடவுளை அடையிறதுக்காக முயற்சி பண்ணன்னு கேட்கிறார். எல்லாம் ஒன்றும் சொல்றீங்க, எல்லாமே பிரம்மம் பிரம்மம், அப்புறம் ஏன் கடவுளை அடைவதற்காக நீ முயற்சி பண்ற அப்படின்னு கேட்கிறார். இது மாயாவாத சமயத்தை மறுப்பு. சாமி ஒரு தடவை அந்த சங்கரமடத்து சுவாமி போயிட்டு இருந்தாராம். வழியில ஒருத்தன் வேடன் வேகமா அந்த அசிங்கமா வந்துட்டு இருந்தான் குளிக்காம. அபச்சாரம் அபச்சாரம் ஒதுங்குன்னாராம். அவன் கேட்டான், யார ஒதுங்க சொல்ற? பிரம்மத்தையா ஒதுங்க சொல்றையா? உடம்ப ஒதுங்க சொல்றியா? பிரம்மத்தை ஒதுங்க சொல்றியா? அப்படின்னு அப்பதான் அவருக்கு ஞானம் வந்துச்சா, ஓஹோ எல்லாம் பிரம்மம் பிரம்மங்கிற, ஏன் பிரம்மத்தை கண்டு பிரம்ம ஒதுங்க சொல்லுது? அதுவும் பிரம்மம், இதுவும் பிரம்மம், ஆடும் பிரம்மம். பிரம்மம்னா கடவுள், எல்லாமே கடவுள். ஏன் ஒரு பிரம்மத்தை கண்டு இன்னொரு பிரம்மம் பயப்படுது? ஒன்று வருது வேகமா, இந்த பிரம்மத்தை கண்டு அந்த பிரம்மம் ஏன் பயப்படுது? யானையும் பிரம்மம்னா யானைக்கு பயப்படாமல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரம்மம் என்பது வேறு. நம்ம சமயத்துல பொத்தை உடல் ஊனும் அறவே அருள் புரிந்து தத்துவமசி பொருள் தரும் குறவன் யார் என்று அத்த உதயத்து அவல மாசினை அறுத்தே சித்தி பெறுமோ பிரமம் என்கொள் இது செப்பாய். இந்த உடம்பு எதனால ஆனதுன்னா பல பல துவாரங்களால ஆனது. நம்ம உடம்புல முடிகளினுடைய எண்ணிக்கை 3.5 கோடியாம், 3.5 கோடி ரோமங்கள், அத்தனையும் துளைகள், சின்ன சின்ன துவாரங்கள். அது இல்லாம 9 துவாரங்கள், நவத்வாரங்கள். அதுக்கு மேல ஒரு மொத்தம் 11 துவாரங்கள் உடம்புல. உச்சியில ஒரு துவாரம் இருக்கு, அந்த துவாரத்துல தான் கடைசியில ஞானிகளுக்கு உயிர் பிரியுமா. அப்புறம் தொப்புள் குடி ஒரு துவாரம், அது பிறந்த உடனே மறைக்கப்படுகிறது. மொத்தம் 11 துவாரம், அதுல இது ரெண்டு போக 9 துவாரம் எல்லாருக்கும் தெரியும், 9 நவத்வாரங்கள். இப்படி ஒரு அந்தரமான ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்கான் சிவபெருமான். தோலார் சுவர் வைத்து 4-6 காலி அருணகிரிநாத சொல்ற மாதிரி இது ஒரு அந்தரமான உடம்பு. இதுல எத்தனை துவாரங்கள், துன்பங்கள் எத்தனை, இதுக்கு வரக்கூடிய வியாதிகள் எத்தனை, இதுக்கு எத்தனை விதமா நம்ம பாதுகாக்க வேண்டியதா இருக்குது. ஒத்தை ஊன் உடல் அறவே அருள் புரிந்து, இந்த உடம்பாகிய துன்பம் தீர்வதற்காக ஒரு பொருளை ஆராய வேண்டும். உடலாகிய சிறை துன்பம் நீங்குவதற்காக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய பொருள் ஒன்று உண்டு. மற்றும் தொடர்பாடு எவன்கொள் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை என்பார் திருவள்ளுவர். பிறப்பை அறுக்க வேண்டுமானால் இந்த உடம்பினுடைய உடம்புல கூட அவங்களுக்கு தொடர்பு இல்லாம போகும். மற்றும் தொடர்பாடு எவன்கொள் பிறப்பு அறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை, இந்த உடம்பே அவங்களுக்கு சுமையா தெரியுமா. அப்படிப்பட்ட ஞானிகள் ஆராய வேண்டிய பொருள் அதுதான் தத்துவமசி பொருள். தத்துவம் மசி வடமொழியில் இருக்கின்ற நான்கு வேதங்களினுடைய சாரமாக இருப்பது, வேதாந்தமாக இருப்பது, ஆகம முடிவாக இருப்பது, சித்தாந்த மகா வாக்கியம் என்று சொல்லப்படுவது எல்லாம் இந்த ஒரே பொருள் தான் தத்துவமசி. இதுக்கு தமிழ்ல என்ன பொருள்னா அது நீ ஆகின்றாய். தத் அது, துவம் நீ, அசி ஆகின்றாய். இந்த மூன்று சொல்லும் தான் வேதத்தினுடைய முடிந்த முடிவு. நான்கு வேதங்கள் இருக்கு இல்லையா, இருக்கு யஜுர்சாமம், அதுல என்ன சொல்லப்படுகின்ற செய்தி இந்த மூன்று வாக்கியம்தான். இதுதான் சான்றோர்களால ஆராயப்பட வேண்டிய செய்தி. இதுல கடவுள் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. கந்த புராணத்துல சொல்றாரு இல்லையா, சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுல, அறிஞர்களாலே சான்றோர்களாலே ஆராய வேண்டிய பொருள் மூன்று. சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுல மறையலாம் ஒளிய நின்றன. வேதங்கள் எல்லாம் இந்த மூன்று பொருளைத்தான் சொல்லுது. மறையலாம் ஒளிய நின்றன ஆன்ற பல்லுயிர்த்தொகை, ஆன்ற ஆறுயிர்த்தொகை வான்திகள் தலையென வகுப்பரன்னவை. சான்றவர் ஆங்கிட தக்கவாம்பூர் மூன்றுல மறையலாம் ஒளிய நின்றன ஆன்ற தொல்பதி ஆறுயிர்த்தொகை, உயிர்த்தொகைனா உயிர்கள், வான்திகள் தலையென வகுப்பர் அன்னவை என்று கந்தபுராண ஆசிரியர் சொல்றார். அந்த மூன்று பொருள்ல இதுல தத் என்பது கடவுள், அது துவம் அப்படிங்கிறது உயிர்கள், அசி என்ற சொல்லுக்கு ஆகின்றாய் என்ற பொருள், தற்பதம் அப்படின்னு சொல்ற பொருள். திருமூலர் திருமந்திரத்துல இதுக்கு விளக்கம் நிறைய சொல்றார். கடவுள் எப்படிப்பட்டவர்னா, உலகத்துல ரெண்டே ரெண்டு பொருள், ரெண்டு வகையா பொருளை பிரிக்கலாம். ஒன்று கண்ணால காண்பது, இன்னொன்று கருத்தாலே உணர்வது. இது தாளம், கண்ணாலே காண்கின்ற பொருள். இது புத்தகம், கண்ணாலே காண்கின்ற பொருள். இதை கடந்து கருத்தாலே காண்கின்ற பொருள் ஒன்று உண்டு. இப்ப உயிர் இருக்குது, இதை எதனால காண முடியும், கருத்தாலே தான் அறிய முடியும், கருத்தினாலே அறியக்கூடிய பொருள். இந்த கண்ணாலும் கருத்தாலும் அறியக்கூடிய பொருள்கள் உலக பொருள்கள், இது ரெண்டையும் கடந்து இருக்கின்றார் பரமசிவம். சிவபெருமான் கண்ணாலையும் அறிய முடியாது, கருத்தாலையும் உணர முடியாது, ரெண்டையும் கடந்து இருக்கின்ற பொருளை எப்படி சொல்றது? வாசித்து காணத்து படிச்சு தெரிஞ்சுக்க முடியுமா கடவுளை? வாசித்து காணது, பூசித்து கூடாதது, வாய் விட்டு பேசுனாதது, நெஞ்சினாலே மாசற்கு தோணுனாதது, நேசற்கு பேருணாதது, மாயைக்கு சூடுனாதது, விந்துநாத ஓசைக்கு தூரமானது, லோகத்து காதியானது, மாகத்து கீரதானது, கண்டு நாயேன் யோகத்தை சேருமாறுமே, ஞானத்தை போதியாயினி ஊனத்தை போடிடாது, மயங்கலாம் அருணகிரிநாதர். கல்வியினாலே காண முடியாத பரம்பொருள், உணர்வினாலே எட்டாத பொருள், வாக்கு வசனத்தினாலே அளக்க முடியாது. மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவினால் அளவினாலும் பூரணாதாகின்ற இறைவனார், இறைவனை எதனாலும் காண முடியாது. அப்படிப்பட்ட பொருளை என்னன்னு சொல்ல முடியும்? அதுன்னு தான் சொல்லி ஆகணும். அது ஆணா பெண்ணா, கடவுள் ஆணா பெண்ணா சொல்ல முடியாது, எதுன்னு சொல்ல முடியும். ஆணோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள். அது ஆணுன்னு தெரியல, பொண்ணுன்னு தெரியல, அலி என்றும் தெரியவில்லை என்று தேவர்களெல்லாம் புலம்புகின்றார். கடவுளை இன்னத்தன் இப்படியன் இந்நிறத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டினார். இன்ன தன்மையன் என்று எடுத்துரைக்க முடியாத பொருள், இன்ன தன்மையன் எந்தறியுன்னா எம்மானே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார். அப்படிப்பட்ட பொருளை என்ன சொல்லுவான்? அதுன்னு தான் சொல்லி ஆகும். நம்ம வீட்டுக்கு ஒரு எம்எல்ஏ வர்றார், பெரிய கோடீஸ்வரர் வர்றார், சின்ன குழந்தை வருது, உங்க பேத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. வந்து என்ன கேட்கும்? பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு என்ன சொல்லணும்? தாத்தா அது யாருன்னு கேட்கும். என்ன கேட்க? தாத்தா அது யார்? தாத்தா அவர் யாருன்னு கேட்க தெரியாது. அதுக்கு அவருடைய பதவியோ செல்வத்தையோ அந்த குழந்தையினால புரிந்து கொள்ள சக்தி பத்தாது. அப்ப என்ன கேட்க? எவ்வளவு பெரியாரா இருந்தாலும் அது யாருன்னு. அப்ப கடவுள் ரொம்ப உயர்ந்தவர், அவருடைய பேருண்மையும் பேராற்றலும் பெருங்கருணையும் ஆன்மாவினால புரிஞ்சுக்க முடியாது, அதனால அதுன்னு சொல்றோம். அறியாமையினாலே குழந்தை அது என்கிறது, அறிய முடியாமையினாலே நாமும் அவர்களை அதுன்னு தான் சொல்லியாங்க. வேற வழியே இல்லை, சொல்ல முடியாது, எடுத்து சொல்ல முடியாது கடவுளை. அதத்தான் மாணிக்கவாசகர் சொன்னார், அது பழச்சுவையன, அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். அந்த உண்மை சிறப்புமை தேவர்களாலே அறிய முடியாதுன்னு சொன்னா சித்தறிவுடைய மனிதர்களாலே என்ன அறிய முடியும்? அது பழச்சுவையன, அதுங்கிற வார்த்தைக்கு அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டிங்கெழுந்தருளும் மது வளர்ப்புழில் திரு உத்தரகோசமங்கை மண் திருப்பெருந்துரை மன்னா. உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா, எது எமைப்பணிகொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஒன்றும் இல்லாத பொருள், தனக்கு உவமை இல்லாத பொருள், அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பு அது ஒரு மேனியாய். அந்த இடத்துலயும் அதுங்கிற வார்த்தையை சொல்ற, அருவமாயிருக்குது, உருவமாயிருக்குது, ஒன்றாக இருக்கிறது, பலவாக இருக்கிறது, இப்படிப்பட்ட பொருளை என்ன சொல்ல முடியும்? அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் ஐய. அப்படி உயர்ந்த பொருளாக இருக்கின்ற பரம்பொருள் அகலமாய் யாரும் அறிவு அரிது அப்பொருள், அகலமாய் யாரும் அறிவு அரிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தீவர். ஆன்மாக்களுடைய கருணை நலன் கருதி அவன் கருணையினாலே உருவ எடுத்துக் கொள்கிறான். நம்ம வினையினாலே உருவம் எடுத்திருக்கு, நல்வினை தீவினை என்ற இரண்டு வினையினாலே நமக்கு உடம்பு வந்தது. கடவுள் உடம்பு அப்படியா? கருணையினால வந்த உடம்பு. அதான் கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து அங்கு உதித்தனன். எதற்காக? உலகம் உய்ய, உலகம் உய்வதற்காக அவன் திருமேனி எடுத்துக் கொள்ளுகின்றான். அப்படி உயர்ந்த பொருள் இந்த தத்து என்ற சொல்லுக்கு இதுவரையும் விளக்கம் சொல்லு, அது என்ற சொல்லுக்கு விளக்கம். அப்படி உயர்ந்த பொருளாக இருக்கின்ற கடவுளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அவனுடைய தன்மையை. அடுத்தது துவம். துவம்னா உயிர், நீ. நீ என்ற சொல்லு இந்த இடத்துல உயிரை குறிக்கிறது, ஆன்மாவை குறிக்கிறது. ஆன்மா எப்படிப்பட்டது? மலத்தோடு கூடியது, ஆணவ மலத்தோடு இரண்டர பிரிவில்லாமல் கட்டுண்டு கிடப்பது. அறம்பாவம் என்ன அருங்கையிட்டால் கட்டி அழுக்கில கிடக்குது, சேற்றில கிடக்குது. பிரபஞ்சமாகிய சேற்றிலே உயிர் கிடக்கின்றது, மண்ணோடு மண்ணாக, இருளோடு இருளாக, மலத்தோடு மலமாக கிடக்கின்றது. இந்த உயிரினுடைய தன்மையை இரண்டாவதாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. உலகமாகிய மாயையாகிய சேரிலே மூழ்கி கிடக்கின்றது. இந்த சேற்றை நீங்கி சிவமாக மாற வேண்டும். அதுதான் குளிக்கிறதுன்னு பேர். சைவ சித்தாந்தத்தில் குளிக்கிறதுன்னா இதுதான், உயிர் குளிக்கணும். ஆன்மாவில் இருக்கின்ற குற்றங்கள் நீங்கி சிவத்தோடு சேருவது தான் இந்த அது நீ ஆகின்றாய் என்ற சொல்லினுடைய உண்மை பொருள். துவம்னா உயிர். எண்ணில்லாத காலமாக கிடக்குது, ரொம்ப காலமாக அழுக்கு ஏறிக்கிட்டே கிடக்குது உயிரில் இருக்கிற அழுக்கு. அந்த அழுக்கு நீக்குவது தான் இந்த சித்தாந்த உண்மையை சொல்வது. அதுதான் கட்டறுத்து என ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டு அறியேன். ஒன்று இல்லாத உயிரை பட்டி மண்டபத்திலே ஏற்றினான் சிவமாக்குவது. சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனை ஆடி ஆடி ஆனந்த அதுவே ஆக அருள் கடந்து கடவுள் வேறு சிவம் வேறு என்ற நிலை இல்லாமல் போவது. இப்ப கடவுள் வேறு நம்ம வேற இருக்கோம், அதனால தானே துன்பம் நிறைய வருது. இந்த உயிர் சிவம் ஆயிடுச்சுன்னா நமக்கு துன்பமே கிடையாது. பிறப்பு இறப்பு பேரு இளவு இன்பமுடு பிணி மூப்பு சாக்காடு இதெல்லாம் இருக்காது. நான் வேறு நீ வேறு எனாதிருக்க ஞானோபதேசம் அருணகிரிநாதர் சொல்வார். நான் வேறு நீ வேறுங்கிறத எப்ப நீ தீர்த்து விடுவ இந்த ஒன்பது அப்படிங்கிற இணையடிகள் வரவு முனது அடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ பாசநாசனே இருவினை மலமுமர இரவியொடு பிறவியர ஏகபோகமாய் நீயும் நானுமாய். அந்த இடத்துல யாரும் கிடையாது. இருவினைமும் மலமுமர இரவியொடு பிறவியர ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனையருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே என்பதும் அருணகிரிநாதருடைய பாடல். அப்ப சீவன் வந்து சிவமாக மாறுகின்றதுதான் இந்த வாக்கியத்தினுடைய பொருள். சீவன் சிவமாகின்ற நிலையை சொல்லுவதுதான் இந்த வாக்கியம். செம்மை நல அறியாத சிதடருடன் திரிவேனை மும்மை மல அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை. அந்த தத்துவமசி பொருள் தருகின்ற உண்மையை உணர்ந்து இதனுடைய உண்மையை சொல்லுகின்ற ஆசான் யார், குருநாதர் யார் என்கின்ற உண்மையை அறிந்து அத்த உதயத்து அவல மாசினை அறுத்தே சித்தி பொறுமோ பிரம்மம் என்கொள் இது செப்பாய். இப்படியெல்லாம் உண்மைய தத்துவமசி பொருளை உணர்ந்தும் கடவுளை அடைய வேண்டிய நெறியை நீ பின்பற்றியும் அதன் பிறகு நீ கடவுளும் உயிரும் ஒன்னா சொல்லிட்டு இருக்கேன்னா உன்னுடைய அறிவை எங்க கொண்டு போய் போடுறதுங்கிற. தத்துவமசி பொருளை ஆராய்கின்றோம், கடவுள் வேறு உயிர் வேறுன்னு கடவுளை அடையக்கூடிய நெறியை தேடுகின்றாய், கடவுளை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்றாய், மீண்டும் கடவுள் வேறு உயிர் வேறு என்று சொல்லி புலம்புவது ஏன் அப்படின்னு கேட்கிறார் மாயாவாதி. அதன் பிறகு விண்டு அனுபவத்து எழு விருத்தம் எழுவாயும் அண்டம் அவன் அன்று அவனது ஆகம் இயல் என்றே கொண்டவர்கள் விண்டவர்கள் கூடினர்கள் ஆகம் பண்டைய பராபரன் இணை கமல பாதம் நால்வகை தோற்றம் முட்டையிலே பிறப்பன வித்திலே பிறப்பன வியர்வையிலே பிறப்பன கருப்பையிலே பிறப்பன. இப்படி நான்கு வகையான தோற்றத்திலே தோன்றிய உயிர்கள் வேறு கடவுள் வேறு என்ற உண்மையை அறிந்து அவனுடைய திருவடியை உணர்ந்தவர்கள் தான் இந்த சிவபெருமானோடு கூடியவர்கள். முன் சொன்ன அது நீ ஆகின்றாய் என்ற ஐக்கிய பாவத்தை ஒன்று என்று சொன்னால் அது அனுபவத்திற்கு மாறானதாகும். நால்வகை தோற்றங்களும் அவனிடமிருந்து தோன்றியவை அல்ல, அதற்கு அப்பாற்பட்டவன் என்று யார் தெரிந்து கொண்டார்களோ அவர்களே இந்த உடற்பற்று நீங்கியவர்கள், அவர்களே பரமசிவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் என்று சொல்லுகின்றனர். இதெல்லாம் மாயாவாதியினுடைய மறுப்பு. அதன் பிறகு மோசகன் உயிர்க்கு இருள் அநாதி மலமுத்தன் பேசுமியல் வேதமொழி பெற்று அறிவற்றார். இந்த உயிரில இருக்கின்றது இருளாகிய ஆணவ மரத்தை அழிக்கக்கூடியவன் யாருன்னா ஒரே ஒருத்தன் தான் உண்டு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி கடலை நீக்க வேணுமானால் யாருடைய துணை வேணும், பிறவி இல்லாத ஒருவனுடைய துணை வேணும். அதுபோல ஆணவ மரத்தை நீக்க வேண்டுமானால் மலம் இல்லாதவனுடைய ஒருவன் துணை வேண்டும். அப்படி மலம் இல்லாத ஒரு கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் தான். மோசகன் உயிர்க்கு இருள் அநாதி மலமுத்தன் பேசும் இயல் வேத மொழி பெற்றும் அறிவற்றார். அப்படி அநாதி மலமுத்தனாயிருக்கின்ற உயிரிலே இருக்கின்ற ஆணவ மலத்தை மோசம் செய்பவனாகிய சிவபெருமானுடைய வேத மொழியை பெற்றும் அறிவில்லாமல் பேசுகின்ற சிலருடைய வார்த்தைகள் அது அறிவுக்கு பொருந்தாமல் இருக்கின்றன. அந்த வார்த்தைகளை கற்றவர்களும் வீணாக போகின்றார்கள். வியாழ பகவான் சொன்ன மதமா அந்த மாயாவாதமா, வியாழன் ஒரு காலத்துல சொல்லி இது மாதிரி ஒரு குழப்பம் பண்ணி விட்டுருக்காரு அந்த இது மாயா. அதுக்கப்புறம் பிரசமய மறுப்பு. பிரசமயம்னா சைவ சமயம் இல்லாத பிரசமயங்கள். இந்த மாயாவாதம் முதலான மதங்கள்லாம் அகப்புற சமயம் பேரு, அகசமயத்துக்குள்ளே இருக்கு. பிற சமயங்கள் சைவ சமயத்துக்கு பல இடையூறுகள் தந்து கொண்டிருந்தன அப்பப்ப. சமண சமயம் புத்த சமயம் முதலான சமயங்கள் தான். சமண சமயத்துல கொள்கை என்னன்னா இறந்து எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது. இது நம்ம சைவ சமயத்திலே இருக்கிற கொள்கை தான், புதுசா ஒரு கொள்கை இல்லை. உயிர்களை நம்ம சைவ சமயம் தான் முதல்ல கொல்லாமே சொல்றது. அப்படியே வெளியில போனா கூட்டிட்டு இருக்கிறது மயிர்பீலினாலே வச்சு தெருவெல்லாம் கூட்டிட்டு நடப்பான். அவங்க என்ன பண்ணாங்க, சைவ சமயத்துக்கு நிறைய இடையூறுகள் கொடுத்தார்கள். அதான் ஞானசம்பந்தர் முதலான பெரியவர்கள் எல்லாம் வென்றார்கள். அது வந்து சமண சமயத்தினுடைய தலைவன் யாருன்னா அருகதேவன், அருகன் மகாவீரர் அந்த சமயத்தை பிரபலப்படுத்தினார். மகாவீரர் அருகதேவன் திருவள்ளுவரை கூட சில பேர் சமண சமயம்னு சொல்லுவான். திருவள்ளுவர் நல்ல சைவ சித்தான் தான். அந்த சமண சமயர்கள் சமண சமயத்தை சார்ந்தவர்கள் உயிர்கள் வந்து வீடு பேர் அடைவதை பற்றி பல விதமாக புலம்பு சமயம். அது சரியான இது கிடையாது. அதுக்கு நூல் வந்து சீவக சிந்தாமணின்னு ஒன்று இருக்குது. அந்த சீவக சிந்தாமணியை தான் அனபாய சோழன் படிச்சுக்கிட்டு இருந்தானோ ரொம்ப காலமாக. அதுக்கப்புறம் சேக்கடார் போய் இந்த மாதிரி நாயன்மார்கள் நிறைய இருக்கிறாங்க, இவங்களுடைய வரலாறை படிக்காம நீ வீணே அழிந்து போகின்றவருடைய வரலாற்றை படிச்சுட்டு இருக்கிய, இதனால நாட்டுக்கும் கெடுதல் உனக்கும் கெடுதல்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பெரிய புராணம் பாடுன்னு தான் வரலாறு. சீவக சிந்தாமணி முதலான நூல்கள்லாம் நிறைய இருக்கு. சமணர்கள் வந்து நிறைய தமிழ் இலக்கியமும் படித்தவங்க, படித்து உண்மை தெரியாமல் இறந்து போகின்ற உயிர்களை கடவுள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு புத்த சமயம், புத்த சமயம்ங்கிறது சாக்கியர்னு சொல்லுவாங்க, துவராடையை கட்டி கொண்டு இறந்து போன உயிர்களை சாப்பிடலாம், தானே இறந்து கிடந்தா சாப்பிடலாமா, ஒன்று கொன்றால் பாவம் தின்றால் போம்னு சில பேர் நம்மால் சொல்லு சொல்லிக்கோ பழம் ஒரு சாதகமாக சொல்லிக்கிறேன். யமலோகத்தில் போய் சதையை அறிஞ்சு அறிஞ்சு ஊட்டுவானா, அதை தின்னா எந்த எத்தனை கிலோ சாப்பிட்ருக்கானா அத்தனை கிலோ அங்கே அதான் கொன்றால் பாவம் தின்றால் போகும். இந்த புத்த சமயர்கள் வந்து தானே இறந்து கிடந்த உயிர்களை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்கள். அவங்க கடைசியில் அறிவெல்லாம் கெட்டு போகிறது தான் முத்தியும் சொல்லுவான், அறிவு கெட்டு போகிறது தான் முத்தியம். ஐந்து புறங்கள், இப்போ கண் இருக்குன்னு வச்சு கண்ணு தெரியாமல் போகணும், காது கேட்காமல் போகும், உடம்புல தொட்டால் ஒன்று உணர்ச்சி இல்லாமல் உணர்வு இல்லாமல் இருக்கணும், இப்படி வந்து மன நினைவு இல்லாமல் இதான் முத்தியம். இது புத்த சமயத்தினுடைய முத்தி. ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு முத்தி நிலையை சொல்லுது. முத்தி நிலையில் நிறைய வகை இருக்குன்றன. அவங்கவுங்க இப்போ அஞ்சாவது கிளாஸ் பாஸ் பண்ணவனும் பாஸ் தான், பத்தாவது படித்து பாஸ் பண்ணவனும் பாஸ் தான், ஐஏஎஸ் பாஸ் பண்ணவனும் பாஸ் தான். இது எது உயர்ந்ததுன்னு இருக்கு இல்லையா, ஐஏஎஸ் படித்தது தான் நம்ம சைவ சமயம். அவன் எல்லாரும் தான் பாஸ் பண்ணியிருக்கான், எல்லாமே வெற்றி தான். அது அவங்கவுங்க சமயத்துக்கு தகுந்த முத்தி, அது எல்லாம் பரமுத்தி ஆகாது. அதை இந்த பாடல்களில் சொல்கிறார். ஆக்கை சடம் ஆறுயிரை இன்றி அசையாது, நோக்கிலர் கொல் பாவை உடல் ஆவி என்னு நொய்யார், சாக்கியரும் மற்றையர்கள் தாமும் உரையாலும் மேக்கிலர் உணர்ச்சியிலும் என்னை அவர் வீடு. இந்த உடம்பு வந்து சடம் என்பதை அவர்கள் அறியவில்லை. உடம்பும் உயிரும் ஒன்றுன்னு சொல்லுவானான். உடம்பு வேறு உயிர் வேறு, உடம்பையும் உயிரையும் ஒன்றாக எண்ணுகின்ற சமணர்கள். உடம்பு எப்படிப்பட்டதுன்னா ஆட்டு வித்தால் ஆடும், தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து தடுமாறும் என்பார் மாணிக்கவாசகர். பொம்மல் ஆட்டம் கூத்து நடந்துருப்பாது, வள்ளி திருமணம் ஹரிச்சந்திர நாடகம் முதலான நாடகங்கள்லாம் பார்த்தா மேலே ஒருத்தன் ஆட்டுவான் பொம்மையை, அவன் எப்படி ஆடுறானோ அப்படி ஆடும், சிரிக்க வச்சா சிரிக்கும், அழ வச்சா அழும், ஓட வச்சா ஓடும், பாட வச்சா பாடும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை, உடம்பினுடைய நிலைமை. ஆட்டு வித்தால் ஆறொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆறொருவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் ஆறொருவர் ஓடாதாரே, உருகு வித்தால் ஆறொருவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் ஆறொருவர் பாடாதாரே, பணி வித்தால் ஆறொருவர் பணியாதாரே, காட்டு வித்தால் ஆறொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலா காட்டாக்காரே, ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன் வல்லதார். அது மாதிரி இறைவன் எப்படி ஆட்டுகின்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுகின்றது. இதான் இந்த உடம்பினுடைய, இது ஜடப்பொருள். இந்த ஜட உண்மையை தெரியாமல் உயிரும் உடம்பும் ஒன்றுன்னு சொல்லி கொண்டிருக்கின்ற சமணர்கள், சமணவாதிகள். இசையாது நோக்கிலர் கொல் பாவை உடல் ஆவி எனும் நொய்யார், சாக்கியரும் மற்றையர்கள் தாமும் உரையானும் மேக்கிலர் உணர்ச்சியினும் என்னை அவர் வீடு. இப்படி அறிவில்லாமல் சொல்லிக்கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற முத்தியும் பொருத்தமில்லாத முத்தி, மீண்டும் பிறப்பை தரக்கூடிய நிலைதான் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள். சைவ சமயம் என்ன சொல்லும், சைவ சமயத்துல முத்தி என்னன்னா மீண்டும் போனா கடவுளை அடைந்தால் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரக்கூடாது, அதுதான் நம்ம சொல்லக்கூடிய முத்தி. நதி கடலை நோக்கி போகின்றது, போன நதி திரும்ப வருமா, வராது. அடுப்புக்குள்ள புகுந்த விறகு திரும்ப வராது, அது அடுப்போடு ஐக்கியமாயிரு. கடலை அடைந்த நதி கடலோடு சேர்ந்து மீண்டும் வராது. அதுதான் மாணிக்கவாசகர் மீண்டு வாரா வழியருள் புரிபவன், மீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லாது. இதுதான் நாம் அடையக்கூடிய முத்தி. இப்போ நம்மெல்லாம் அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம், திரும்பவும் இந்த உலகத்துக்கு வந்து பிறக்காத பேரை நோக்கி போயிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் இந்த சமயவாதிகள் சொல்லக்கூடிய முத்தியெல்லாம் திரும்ப உலகத்துக்கு வந்துடும், வந்து எப்போ பிறப்பான் எப்படி பிறப்பான், ஆடா மாடா குதிரையா சொல்ல முடியாது எந்த பிறவியில் வருவான். கந்தமரல் பந்தமரல் கட்டு உரு ஐந்து கந்தம். புத்த சமயத்தை பற்றி சொல்கிறார். புத்த சமயத்தினுடைய தலைவர் யாரு, புத்தர், கௌதம புத்தர். அவங்க கொள்கை என்ன, ஆசையே ஆசை அருமின், ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறது. புத்தர் வந்து அரண்மனையை விட்டு வெளியில வந்தாராம், வெளியில வருகின்ற போது வயசான ஒரு கிழவி முடியாம வந்தாராம். இது என்னன்னு கேட்டாராம் புத்தர். இதுதான் வயசாகி போயிடுச்சுன்னா இப்படிதான் போவாங்க எல்லாரும், வயசானா அப்படிதான். இது நமக்கு அப்படிதானா, நம்மளும் இப்படிதான் தடியை ஊனிட்டு வரணும். அப்புறம் ஒரு நோயாளி ரொம்ப உடம்பெல்லாம் அழுகி போய் இது என்னன்னு கேட்டாராம். இதுதான் பிணி, உடம்பு சரியில்லாமல் போகும், வைத்தியம் தேடி கொண்டு அலைகின்றார்கள், எல்லாத்துக்கும் வருமா, எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு. அப்புறம் அவங்க பாடையில் ஒருத்தர் தூக்கிட்டு போனாங்களாம். இது என்ன, இதான் இறப்புன்னு. என்ன எல்லாத்துக்கும் இப்படி தான் இறப்பு வருமானு கேட்டாராம். எல்லாரும் இப்படி தான் போய்யாகணும். சரின்னு, இந்த உலக வாழ்க்கை தான் பிணி மூப்பு சாக்காடு, உலக வாழ்க்கையே இப்படி தானா, எல்லாத்துக்கும் அப்படி தானா, அதுக்கு ஏன் இவ்வளோ பெருசாக எங்கள் அப்பாலாம் போய் ராஜாவை ஆகிட்டு இருக்காங்க, போய் போதி மரத்தடியில் உட்கார்ந்து வரலாறு. எதனால் துன்பம் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணாராம். ஆசையினால தான் துன்பம் வருதுன்னு ஆராய்ச்சி. அப்போ ஆசையை விட்டு விடுங்கள்னு உபதேசம் பண்ணார் புத்தர். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். அப்போ ஆசை இல்லைன்னா துன்பம் நீங்கன்னு சொல்லி அந்த புத்த மதம் சொல்லும். இது சைவத்தில் சொல்லப்பட்டது தான் ஏற்கனவே. ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன்கள். இதை விட யார் சொல்ல முடியும்? திருமுறை திருமந்திரத்தில் இல்லாத கருத்தை வேற எந்த சமயமும் சொல்ல முடியாது. 3000 வருஷம் யோகத்திலிருந்து 365 நாள் யோசனை பண்ணி ஒரு பாட்டு பாடுறாரா, எவ்வளவு வலிமையுடைய பாட்டா இருக்கும். அதுக்கு 1 வருஷத்துக்கு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. 3000 வருஷம் உணவை மறந்து உறக்கத்தை மறந்து சிவபெருமானே தானாக தானே சிவமாக இருந்து பாடிய பாடல். அதுல அடங்காத சமய கருத்துக்கள் வேற எந்த நூல்லையும் பார்க்க முடியாது. அப்படி இவங்க ஆசையை விட்டு விடுவதுதான் உத்தி. இந்த 5 கந்தம்னு சொன்னோம் இல்லையா, உருவம், வேதனை, குறிப்பு, பாவனை, விஞ்ஞானம், இதெல்லாம் கெட்டு போறது தான் முத்தின்னு சொல்லுவான் புத்த சமயம். 5 கந்தமோடு உயிர்படும் கணபங்கம் என சிந்தைகள் சாக்கியர் தியங்க மூகராய் முந்தொரு மூகையை மொழிவித்து எந்தைவாள் வந்திடு அடியரை வணக்கம் செய்வான் என்பது திருவாத ஊரடிகள் புராணம். அதனால அந்த 5 கந்தங்களும் கெட்டு போறதுதான் முத்தி. அது வந்து ஜடம், ஜடமா போறத அப்படி சொல்றாங்க அவ்வளவு, அது ஒரு முத்தியம். அதுக்கு அடுத்தது 8 வகையான சித்திகளை பெறுவதுதான் முத்தின்னு யோக மதம் சொல்லுதான். 8 வகையான சித்தி, அனிமா, மகிமா, லகிமா, கரிமா முதலான அட்டமா சித்திகள், பெரிய வடிவு கொள்ளுதல், யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாத சிறிய வடிவு கொள்ளுதல், எங்கு வியாபித்திருத்தல் முதலான வித்தைகள், இதெல்லாம் வந்து சாதாரண வித்தைகள். சிவபெருமானையுடைய அடியார்கள் அட்டமாசித்தி உபதேசித்து திருவிளையாடல் புராணத்தில், எனக்கு உண்மையான அன்பர்கள் இந்த சித்தியை விரும்ப மாட்டார்கள், இந்த சித்தி பக்கம் திரும்பவும் மாட்டார்கள், விரும்பவும் மாட்டார்கள். சித்திகள் வந்து அவர்களை தொடரும், ஞானிகளை தொடரும், ஆனால் அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. இந்த சித்திகளை அடைவது தான் முத்தின்னு யோக மதம் சொல்லுதான். 8 சித்திகளை அடையிறது தான் பெரிய முத்தி. இதுக்கு மேலே என்ன முத்தி அப்படின்னு நினைப்போம். அது ஒரு வகையான முத்தி. அதுக்கப்புறம் கடாகாசம், மடாகாசம்னு 2 இருக்கு. கடாகாசம், மடாகாசம்னா இதுவும் மாயாவாதத்தில் இருக்கக்கூடிய கொள்கை தான். ஆகாயம் இருக்கிறது, குடத்துக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கு. கடம்னா குடம், இந்த குடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு. குடத்தில் என்ன இருக்குது? தண்ணீர் இருக்குது. தண்ணீர் இருந்தால் தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லுவோம். அரிசி பருப்பு ஏதாவது இருந்தால் இருக்குன்னு சொல்லுவோம். வெறுங்குடத்தை என்ன சொல்லுவோம்? வெறுங்குடம் தான் சொல்லுவோம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது, ஆகாசம் இருக்குது. ஆகாயம் இது பறவெளி, அது ஒரு ஆகாசம். இந்த குடத்தை தட்டினம்னா இது அது ஒன்றாயிரும். இதுதான் முத்தின்னு ஒரு சமயம் சொல்லுது. இது மாயாவாதத்தோடு சேர்ந்தது. குடாகாயம் பராகாயமாக ஆகுமாறு போல, குடாகாசம் குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம், குடத்துக்குள்ள ஆகாசம் தானே வெளி, வெளியே இப்போ இது வெளி, எல்லாமே வெளிதான். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை எடுங்க, ஒரு நிமிஷம். இது வந்து குடம்னு வச்சுங்க, குடம். இதுக்குள்ள ஆகாசம் இருக்கு பொருள். இதை உடைச்சோம்னா இந்த ஆகாசமும் அந்த ஆகாசமும் ஒன்றா போகும். குடம் உடைந்தால் 2 ஆகாசமும் 2.5 ஒன்றா போகும். தனியாக இருக்கும்போது குடாகாயம், அது மடாகாயம். இந்த குடாகாச மடாகாச தத்துவத்தை சொல்லுவது மாயாவாதம். ஆனால் ஆன்மா அப்படியா இருக்கு? இதனுடைய நிலையும் அதனுடைய நிலையும் ஒன்றா இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். ஆன்மாவுடைய நிலை அப்படி இல்லையே. இதில் எத்தனையோ அழுக்கு இருக்குது. பாலும் தண்ணீரும் ஒன்றாகுமா? பாலும் வேப்பெண்ணெய் ஒன்றாகுமா? ஆக இதுவும் திரவம் அதுவும் திரவம்னா எப்படி ஒன்றாகும்? அப்படி சொல்லக்கூடிய மதம்தான் மாயாவாதத்தில் ஒரு வகை. கடாகாசம் மடாகாசமாகி 2 நின்றார் போலவும், ஒரே நிலவு இரவில் நீர்நிலைகள் முழுவதிலும் பலவாக தோன்றுதல் போலவும், பிரம்மமானது உடம்புகள் அனைத்திலும் நின்று முத்தியில் ஒன்றாகும் என்பது சங்கர மாயாவாத கொள்கை. முன்ன சொல்லல இல்லையா, நிலவு வானத்துல நிலா இருக்கு, தண்ணீர்ல பல நிலவுகள் தோன்றும், எத்தனை பாத்திரம் வைக்கிறோமோ அத்தனை பாத்திரத்திலையும் நிலா தெரியும். ஆனா அந்த நிலவும் இந்த நிலவு ஒன்றாவது இல்லையே, இது வேற அது வேற, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லலாம். தெரியுது நிலவு போல இருக்கு அவ்வளவுதான். அது மாதிரி இந்த கடவுளும் ஆன்மாக்களும் ஒரே பிம்பம், கடவுளுடைய பிம்பங்கள் தான் எல்லாம் என்று சொல்லுவோம். ஆனா இது ரெண்டும் கடைசியில ஒன்றாயிரும், இதான் முத்தின்னு சொல்லுவோம். அந்த மாயாவா இது வேற இல்லை, சங்கர மாயாவாத கொள்கை. இப்படி ஒரு சமயங்கள். சைவ சமயம் எப்படின்னா, சைவ சமயத்தில் வரக்கூடிய முத்தி இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக முத்தி சொல்லுது. சமண சமயத்தில் முத்திங்கிறது அதுவும் இந்த உடம்பு தான், உடம்பினுடைய இன்பம், ஆக்கை சடமாவது அவ்வளோதான், அதுதான் அதனுடைய முத்தி. அது கொஞ்சம் அடுத்து விளக்கம் வருது. ஆமாம், சமணமும் புத்தமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆமாம், எல்லாம் சமணமும் புத்தமும் அண்ணன் தம்பிமா தான். அடுத்து சைவ சமயத்தில் வரக்கூடிய முத்தி என்னன்னா, இதுதான் பரமுத்தின்னு சொல்கிறது. பரமுத்தின்னா கடவுளை அடைந்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வராத முத்தி. ஆணவம் முதலான கட்டுக்கள் நீங்கிய ஆன்மா பிறப்பு இறப்பு இல்லாத சிவபெருமானுடைய திருவடிகளை அடைந்து அவன் அருளில் கலந்து இன்புறுதலே உண்மையான பரமுத்தியாகும். இப்படி ஒவ்வொரு சமயங்களுடைய முத்தியையும் சொல்லி கடைசியில சிவபெருமானுடைய திருவடியை, ஆன்மா ஆணவம் முதலாகிய பந்த பாசங்களை நீங்கி அவனுடைய திருவருளோடு இரண்டர கலந்து நிற்பதுதான் முத்தின்னு நம்முடைய சைவ சமயம் சொல்லுகிறது. அதுக்கு பரமுத்தின்னு பேர். பரமுத்தியிலையும் பல வகையான முத்தி இருக்கு. நம்ம சாலோக சாமிவ ஷாரூபம் சாயுச்சியம். சாலோக ஷாரூப சாலோகம்னா சிவனுடைய உலகத்தில் இருப்பது சாலோகம், சாமீபம்னா சிவனுக்கு பக்கத்தில் இருப்பது, சாரூபம்னா சிவ வடிவமாக இருப்பது, ருத்ராம்சம் ஏகாதச ருத்ரர் ருத்ரர். அப்புறம் சாயுச்சியம், இந்த மூணு வந்து திரும்ப உலகத்துக்கு வரலாம். இப்ப சுந்தரர் என்ன சாரூபமா இருந்தார், ஒரு உலகத்துக்கு வந்தார், மற்ற அடியார்கள் எல்லாம் அங்கிருந்து வந்தவர்கள். சாயுச்சியம்னா சிவமோடு இரண்டர கலந்து விடுவது, அது சாயுச்சிய முத்தி. அது வந்து மாணிக்க வாசகர் அந்த முத்தியை பெற்றார்னு சொல்லுவாங்க. நான்காம் சத்தினி பாதம் மாணிக்க வாசகர் முதலான ஞானிகள் அடைந்த முத்தி. அவங்க வந்து மீட்டு இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க, இந்த உலகத்துக்கு வர வேலையில் சிவமாகி விட்டார். தண்ணி செய்காட்டும் கமுகடவி தில்லை உளார் பொருள் கேட்க, இந்த திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார், அம்பரத்திலே ஆடுகின்றவன்தான் பொருள், கைகாட்டி தம்முருவம் காட்டாமல் மறைந்தாரே. செய்காட்டும் கமுகடவி தில்லையுளார் பொருள் கேட்க, கைகாட்டி தம்முருவம் காட்டாமல் மறைந்தார், மீகாட்டி பாலுடனே மேவிய நீர் ஆக்கினார். பாலில் தண்ணீர் கொஞ்சம் கலந்தா என்ன ஆகும், பாலும் தண்ணீரும் ஒன்றாக மாறிவிடும், இது வேறு அது வேறுன்னு பிரிக்க முடியாது. அது மாதிரி யான முத்தி மாணிக்க வாசகர் பெற்ற முத்தி. மெய்காட்டும் பாலுடனே மேவிய நீர் ஆக்கினார், தண்ணீர் போல கலந்து விட்டார், அது சிவ சாயுச்சிய முத்தி. அப்படி பல வகையான முத்திகள் இருக்கு. சைவ சமயத்தில் வரக்கூடிய முத்தி தான் உண்மையான முத்தி. அதெல்லாம் பேரளவில் வரக்கூடிய முத்திகள், மற்ற சமயங்களில் வரக்கூடிய முத்திகள்லாம் பேரளவில் இருக்கின்ற முத்திகள். அதன் பிறகு உயிர்களினுடைய அளவு, எண்ணில்லாத உயிர்கள் இருக்கின்றன, விண்டவர்கள் மூலமலம் வீச்சி வரம் மீளார். அப்படி அந்த முத்தியை அடைந்த ஞானிகள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரமாட்டார்கள். வீச்சி வரம் மீளார், பண்டை முறை நாடு உடல் படைப்பு நிலையீரும். அவங்க வேற பதத்துக்கு போவார்களா, பிரம்ம விஷ்ணு பதத்துக்கு போவார்களான்னா அதுவும் போமாட்டார்கள். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு, குடிகடின நல்லேன் எனது அடியாரோடல்லால், நரகம்புயினு எள்ளேன் திருவருளால் இருக்கப்பெறின், இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமன். பிரம்மபதமோ வைகுந்த பதமோ அவர்களுக்கு பெரியதில்லை, அங்கேயும் போமாட்டார்கள். அந்த முத்தி பண்டை முறை நாடு உடல் படைப்பு நிலையீரும், கண்டனை இழந்த உயிர் காரணனிடத்து உண்டுலவி உண்டு உலவிடாத கிளி உற்ற பொருள் ஒத்தே. இந்த உலவா கிளின்னு ஒரு பொருள் இருக்கும், உலவா கிளின்னா அது எடுக்கெடுக்க குறையாது, எவ்வளவு பொருள் எடுக்கிறோமோ அவ்வளவு வளர்ந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி உயிர்களினுடைய எண்ணிக்கை அளவில்லாத உயிர்கள், முத்தியை சேர்ந்திருக்கின்ற உயிர்களும் அளவில்லாத உயிர்கள் முத்தி அடைந்திருக்கின்றன. இப்ப இந்த சொல்லக்கூடிய முறையில முத்தி அடைந்த ஆன்மாக்கள் அளவில்லாத ஆன்மாக்கள், அதுபோல இன்னும் முத்தி அடைய போகின்ற ஆன்மாக்களும் எண்ணில்லாத ஆன்மாக்கள். உயிர்கள் வந்து அளவே கிடையாது, காலந்தோறும் சுவாமி இப்படி எல்லாத்துக்கும் முத்திய கொடுத்து ஒன்னா ஐக்கியமாயிட்டார்னா உலகத்துல சுவாமிக்கு படைக்கிற தொழில், காக்கிற தொழில் இதெல்லாம் இல்லாம போயிருமேனு ஒரு வினா. சுவாமிக்கு என்னென்ன தொழில் செய்யறாரு? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய ஐந்து தொழிலை செய்யறாரு. இந்த தொழிலை எவ்வளவு காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கார்? அளவில்லாத காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஒரு வருஷமா, ரெண்டு வருஷமா, பத்தாயிரம் வருஷமா, இருபதனாயிரம் யுகம், கற்பகோடி காலமா இந்த தொழிலை செய்துகிறார் உயிர்களுக்கு. அப்ப உயிர்கள் எல்லாம் இப்ப இந்த மாதிரி முத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் உயிர்களுக்கு சுவாமிக்கு வேலையே இல்லாம போயிருமே அப்படின்னு ஒரு வினாவை இவரே கேட்கிறார். கேட்டு அப்படின்னா உயிர்கள் வந்து உலவா கிளி போன்றது, எடுக்க எடுக்க குறையில்லாமல் இருக்கின்றன. உலகத்துல உயிர்கள் எத்தனை சொடி? 84,100,000 உரை சேரும், 84,100,000 யோனி பேதம் நிறை சேர படைத்து அவவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில். 84,00,000 யோனி பேதமா உயிர்கள் அந்த வடிவ காக்கை, குருவி, நாய், நரி முதலான வடிவங்கள்ல இப்படி 84,00,000 அதுல அளவில்லாத உயிர்கள். அதனால எப்பதான் அதுக்கு முடிவு உண்டானா முடிவே இல்லை. சுவாமி செய்யற வேலைக்கு முடிவே கிடையாது. முத்தியில இருக்கின்ற உயிர்கள் இது மாதிரி முத்திக்கு போன உயிர்களும் அளவில்லை, இனி முத்திக்கு போகக்கூடிய உயிர்களும் அளவில்லைன்னு சொல்றாரு. விண்டவர்கள் மூலமல வீட்டி வர மீளார், பண்டை முறை நாடு உடல் படைப்பு நிலை ஈரும், கண்டனை இழந்த உயிர் காரணன் இடத்தே உண்டு உளவிடாத கிளி உற்ற பொருளுத்து. அப்படி அளவில்லாத உயிர்கள் முத்தியை அடைந்து கொண்டே இருக்கின்றன. ஆக்க இணை ஐந்து தலை நாகம் என அஞ்சி. இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னா அஞ்சு தலை நாகம். இந்த ஐந்து தலை நாகத்துக்குள்ள ஆன்மா சிக்கிக்கிட்டு இருக்கு. மெய், வாய், கண், மூக்கு, செவி, அஞ்சு தல பாம்பு. இதுக்கு இடையில ஆன்மா பட்டுக்கிட்டு விழிக்குது. இது எப்படி இழுக்குதோ அப்படிதான் ஆன்மாட. பாம்பு கிட்ட வாழலாமா? நம்ம பாம்பு கிட்டதான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பாம்பு சொல்றதான் கேக்குறோம். பாம்பு பாம்புக்குதான் நம்ம நல்லவனா இருக்கும். பாம்பு நம்மளை ஆட்டுது. பாம்பாட்டி பாம்பு ஆட்டுவான். இந்த பாம்பு நம்மளை ஆட்டுது. ஐந்து புலன்கள் ஆக்க இணை ஐந்து தலை நாக என அஞ்சி. இந்த உண்மையை உணர்ந்து கண்ணு ஒரு பாம்பு, பொல்லாத விஷமுடைய பாம்பு. நாக்கு சொல்லவே வேண்டியதில்லை. பல பேர் நாக்குனாலதான் கெட்டு போறான். நாவினால கெட்டு போனவன் அளவில்லாத பேர். பல பேர் பிழைக்கிறது நாவினாலதான். அதனாலதான் ஐந்து புலன்கள்ல யாகாவாராயின நாகாக்கன்னார் திருவள்ளுவர். இது ஏதாவது குற்றம் வந்து விட்டால் அதுக்கு அவ்வளவுதான், மறுப்பே கிடையாது. யாகாவாராயின நாகாக்க இந்த உண்மை. ஐந்து தலை நாகம் என அஞ்சி நீக்க நினைவார்க்கு உருகி நேயமுடன் வாக்கரைகள். இந்த ஐந்து பூத ஐந்து புலன்களையும் ஐந்து தலை பாம்பு என்று எண்ணி இந்த உடம்பை உடம்பினுடைய தன்மையை உணர்ந்தவர்களுக்கும் சிவபெருமானுடைய தன்மையை உணர்ந்து அவனை அடைய வேண்டும் என்ற பக்குவம் உடையவர்களுக்கும் தான் நான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லணுங்கிறார். இல்லைன்னா இந்த தத்துவ ரகசியங்கள்லாம் என்னமோ சொல்றாரு, புரிஞ்சும் புரியாம இருக்குது அப்படின்னு நினைக்க முடியா இருக்கும். இப்ப இந்த முத்தி நிலையெல்லாம் சாதாரணவங்களால புரிஞ்சுக்க முடியாது. முதல்ல முத்தினா என்னன்னு தெரியணும், சமயம்னா என்னன்னு தெரியணும், கடவுள்னா என்னன்னு தெரியணும், உயிர்னா என்னன்னு தெரியணும். எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இல்ல சொன்னால இது புரியும். அதனால அந்த பக்குவம் இருக்கிறவங்களுக்கு இந்த உண்மையை சொல் என்று சொல்லு. ஆக்க இணை ஐந்து தலை நாகம் என அஞ்சி நீக்க நினைவார்க்கு. இந்த விஷத்திலிருந்து எப்படா நம்ம நீங்குவோம்னு யார் விரும்புகின்றார்களோ அவங்களுக்கு சொல்லணும். நீக்க நினைவார்க்கு உருகி நேயமுடன் இந்த வாக்கு அறைக. மற்றையர் தமக்கு அறையும் மாந்தர், தீக்குழியில் ஆழ்ந்து அழிவர் சேர்ந்தவரும் ஆய்ந்து. அந்த உண்மையை உணராதவர்களுக்கு சொன்னா அவன் தீக்குழி நரகத்துல போய் சேருவாங்கிறான். உற்ற சிறைச்சாலை ஊன் உடல் வெறுத்தை. இப்ப நம்மெல்லாம் எங்க உட்கார்ந்துருக்கோம்? கடம்பர் கோயில உட்கார்ந்துருக்கோம். சிறைச்சாலையில உட்கார்ந்துருக்கோம். உடம்பு என்பது சிறை, காயச்சிறைன்னு பேர். உடம்பாகிய சிறைக்குள்ளே ஆன்மா வசப்பட்டு கிடக்கிறது. உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடன சிறை. சிறை வெட்டி விட்ட பெருமாளையும் பார் அருணகிரிநாதர். உடம்பாகி சிறை உற்ற சிறைச்சாலை என ஊன் உடல் வெறுத்தே நெற்றி விழி நின்மல நின்மலனுடைய தாள் இணையில் நேயம். உற்றவர் தமக்கு உருகி ஓதல் செய்யாத குற்றமுடையானு அழல் வீழன் அயர்வு கொண்டே. இந்த சிவபெரும் உடலை வெறுத்து நெற்றியிலே விழி கொண்டவனாகிய சிவபெருமானுடைய திருவடியிலே அன்பு இல்லாதவர்களுக்கு இந்த உபதேசத்தை யார் சொல்லுகின்றானோ அந்த குருநாதனும் அழல் வீழ்வன் அவனும் நரகத்துல தீவாய் நரகிட விழுவான் என்று சொல்லுகிறார். அதனால பக்குவப்பட்டவர்களுக்கு இந்த உண்மையை, பதி பசுபாச உண்மையை, முத்தி உண்மையை உபதேசிக்க வேண்டும் என்று விளக்கம் தருகிறார் நம்முடைய ஆசிரியர். அதன் பிறகு யார் பக்குவமுடைய ஆசிரியர், யார் பக்குவம் இல்லாத ஆசிரியர், மாணவரை பற்றி சொல்றார். வீடு வேறு அடையக்கூடியவர்கள் யார் அதெல்லாம் சொல்றார். பிற சமயத்தவருடைய நிந்தனைகளை தடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் வரக்கூடிய செய்திகள் பரிகாரவியல், அதோட அந்த யோகவியல், சரியை கிரியை யோகம் சொன்னார். அதுக்கப்புறம் முத்தி என்னுடைய நிலையை சொல்லு. முத்தியில் என்ன சில விளக்கங்கள் நிறைய இருக்கு, அதனை அடுத்த வாரத்தில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த அரிய சிவஞான செய்திகளை கேட்ட எல்லாருக்கும் சிவபெருமான் நிறைய கருணை அருள்வார் என்று கூறிக்கொண்டு இந்த ஒரே நிறைய விஷயம் சித்தம்பலம் பார்வதி பதயே இரபாமல் பிறபாமல் எனையாள் சூருவாகி பிறவாகி திறமான திருவாழ்வை தருவாயி புறமாதை புனர்மூனி புகணேசர் குருநாதா அரணாலை புகழ்வோனி அவிநாசி திருமாளே
வான்முகி வளாது வெய்ய மணிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவன் வெளிமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதே ஹரே மகாதேவா.